வணக்கம் சாரதா, லலிதா, சுந்தரதாஸ், லாரன்ஸ் அண்ணாதுரை.
வணக்கம்.
வணக்கம்.
வணக்கம்
சாரதா. நீங்க தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டிருக்கீங்க, இப்ப ஆஸ்திரேலியாலையும் ஓட்டு போட்டிருக்கீங்க, என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க?
வித்தியாசம் ஒன்னா ரெண்டாங்க, நிறைய இருக்குது வித்தியாசம். தமிழ்நாட்டில் தேர்தல்னா பெரிய திருவிழா மாதிரி இருக்கும், ஆனா இங்க எல்லாம் வந்து ரொம்ப அமைதியான முறையில தான் நடக்குது. இன்னொன்னு என்னன்னா, அங்க ஓட்டு வந்து கம்பல்சரியா இங்க போடணும். இந்த ஊர்ல 100% கம்பல்சரியா போடணும், இல்லைன்னா உங்களுக்கு ஃபைன் கிடைக்கும். அதுக்கு இல்ல சரியான காரணம் சொல்லணும். ஆனா இந்தியால இன்ற வரைக்கும் அதுல அது வந்து நிறைவேறவே இல்லை. ஆஸ்திரேலியர்கள் தமிழ்நாட்டுல ஒரு 100-150 பேர் இருப்பாங்களோ தெரியாது, ஆனா அவங்களுக்காக ஒரு அங்க ஒரு பூத்தை ஏற்படுத்தி அவங்கள ஓட்டு போட சொல்றாங்க. ஆனா இந்தியர்கள் வெளிநாட்டுல எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, ஆனா அதற்கான முயற்சியை இதுவரைக்கும் யாரும் எடுக்கவும் இல்லை.
சுந்தரதாஸ், இப்ப நீங்க வந்து இலங்கையிலயும் ஓட்டு போட்டிருப்பீங்க, ஆஸ்திரேலியாலையும் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமா,
என்ன வித்தியாசம்?
இலங்கையிலயோ நம்ம இந்தியாலையும் கூட தான் ஓட்டு போடுறதுக்கு பணம் தருவாங்க. ஆஸ்திரேலியால ஓட்டு போட்டு பண்ணாட்டி நீங்க பணம் கொடுக்கணும், தண்டம் கட்டணும். அப்ப அது ரெண்டையும் தான் நான் முக்கியமா கவனிக்கிறேன். அவ கையில இருக்கிற பணம் போகாம இருக்கிறதுக்காக நாம அன்னைக்கு போய் ஒழுங்கா இங்க ஓட் பண்றோம். அப்ப அது ஒரு முக்கியமானது, அது ஒரு வகையில கட்டாயப்படுத்தப்பட்ட ஜனநாயக பங்களிப்பு.
அது கொஞ்சம் நல்லதுதான் இல்லையா?
அது நல்லதுதான். ஏன்னா ஏதோ ஒரு வகையில ஓட்டு வருது. அன்னைக்கையோ அடுத்த நாளோ நமக்கு அரசாங்கம் யாரு, நம்ம என்ன யார தெரிவு செஞ்சிருக்கிறோங்கிறது தெரிய வருது. அப்ப அது ஒரு நல்ல ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட ஓட்டா இருந்தா கூட அது பண்றது நல்லதுதான்.
சரி, ஒரு லாரன்ஸ் அண்ணாத்தர, உங்க அனுபவம் எப்படி? நீங்க தமிழ்நாட்டுல ஓட்டு போட்டிருப்பீங்க, இங்கேயும் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறீங்க நினைக்கிறேன்.
எனக்கு வந்து இந்திய நாடாளுமன்றம், சட்டமன்றங்கள் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் 2-3 முறை நான் வாக்களிச்சிருக்கிறேன். அதே போல இங்க ஆஸ்திரேலியாவிலையும் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுதும், தெற்கு ஆஸ்திரேலியா சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுதும் மேலவைக்கான ஓட்டுகள் வாக்கு சீட்டை இப்ப பதிவு பண்ணியிருக்கிறேன். இதில் நான் பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கும் ரெண்டு விதமான விடயங்கள். ஒரு மனிதன் தன்னுடைய ஜனநாயக கடமையை நிச்சயமாக செய்ய வேண்டும், அதற்கான எல்லா விதமான உந்துதலும் இங்கு வந்து அதிகமாக இருக்கிறதா நான் பாக்குறேன்.
இப்ப பீப்புள் பார்ட்டிசிபேஷன் சொல்றீங்களா?
ஆமா, மக்கள் வந்து பங்களிக்க வேண்டும், பங்களிக்க வேண்டிய அவசியம் இருப்பதை வந்து பல வகைகளில் நம்மளை உந்து நம்மளை கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு சூழல் நமக்கு உருவாகுது. நமக்கு அது ஒரு நல்ல விடயம் தான். அதே போல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போடாம இருக்கிறதை தடுக்கிறதான சூழல்கள் அங்கே நடக்கும். இவங்க எல்லாம் வந்து ஓட்டு போட்டாங்கன்னா இதுக்கு தான் போடுவாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல ஓட்டை வந்து நிறுத்திடுறது வைக்கிறது மாதிரியான சூழல் எல்லாம் இருக்கும். இது ரெண்டையும் நான் பாக்குறேன். அதே மாதிரி வந்து வாக்கு பதிவு பண்றதுல வந்து எனக்கு வந்து ஆஸ்திரேலியாவில வந்து பண்ணும்போது எனக்கு நிறைய குழப்பங்கள் எனக்கு இருந்தது. ஏன்னாக்கா நான் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க மேலவை கீழவைங்கிறது வந்து மாநிலங்களவை மக்களவைன்னு இருக்குது. மக்களவைக்கு மட்டும்தான் நம்ம ஓட்டு போடுறோம். மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அங்க இங்க வந்து நம்ம நேரடியாகவே ரெண்டு பேர்த்தையும் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் வரும்போது அந்த வாக்குச்சீட்டு பாத்தீங்கன்னாக்க ஒரு மீட்டர் நீளத்துக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்றாங்க. அதை நம்ம வந்து படிச்சு பார்த்து அந்த வேட்பாளர்கள் பற்றிய ஒரு புரிதல்கள் எதுவுமே நமக்கு இருக்க மாட்டேங்குது. அந்த முக்கியமா வந்து இது வந்து நம்ம அந்த செனட்டர்ஸ் ஓட்டு போடும்போது பெரிய குழப்பம் எனக்கு வருது. இதுல
இந்த வாக்குச்சீட்டை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் டேபிள் விரிப்பா கூட பயன்படுத்திக்கலாம்,
விரிப்பா கூட பயன்படுத்திக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய சீட்டு. இது வந்து நம்ம வந்து என்னன்னா ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பாத்தீங்கன்னா கீழே வந்து 5 வேட்பாளர் இருக்கிறாங்க.
லலிதா, நீங்க இப்ப மலேசிய பின்னணியிலிருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வித்தியாசம் படுது மலேசியாவுக்கும் ஆஸ்திரேலிய தேர்தல் முறைகளுக்கும்?
அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப அமைதி. மலேசியாவில் பயங்கர பரபரப்பா இருக்கும், காரு பறக்கும், கொடிகள் பறக்கும், தோரணங்கள் சுத்தி போட்டு இருப்பாங்க, சண்டை அடிதடி நிறைய உண்டு, நல்லா கலாட்டாலாம் நடக்கும். அது மட்டும் இல்ல, அங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா அங்க வாகனங்களை எடுத்துட்டு போய் வீடு வீடா மக்களை வாகனத்துல ஏத்தி ஒரு பூத்துக்கு கொண்டுட்டு போய் ஓட்டு போட சொல்லுவாங்க. அந்த வழியில நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க. அது பெரிய ஒரு விஷயம் அங்க.
ஓட்டு வந்து ஜூலை மாசம் 2ஆம் தேதி நம்ம எல்லாம் போட்டோம் ஓட்டு. ஆனா இது வரைக்கும் இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்ற அதுல 150 பேர்ல எந்தெந்த கட்சிகளுக்கு இத்தனை சீட்டு கிடைச்சிருக்குங்கிறதே சரியாக தேர்தல் ஆணையத்தால அறிவிக்க முடியல. செனட்ல வந்து எத்தனை பேர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கான்னு தெரியல. இந்த இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு விரக்தி ஏற்படுத்தல?
நிச்சயமா, அது மட்டும் இல்ல, ஒரு நிலை இல்லாத ஒரு ஒரு நிலைமை. அது முக்கியம் பிசினஸ்காரங்களுக்கு அது பொருந்தும், ஆனா மக்களுக்கும் வெறுத்து போயிரும். ஆனா பாத்தீங்கன்னா மக்கள் ஈடுபாடு மிக குறைவு.
லாரன்ஸ் அண்ணாதுரை, மக்கள் ஈடுபாடு அதிகம்னு சொன்னீங்கல்ல?
இல்ல, மக்கள் ஈடுபட வேண்டிய அவசியத்துக்கான உந்து சக்தி அதிகம் நான் சொன்னேன்.
அது கட்டாயம், ஓட்டு போடுற கட்டாயத்துல சொல்றீங்க. ஆனா இங்க வந்து சர்ச்சையில ஒவ்வொரு இடத்துலயும் ஒன்னு கூடி கூட்டம் போட்டு பேசி, இப்ப இந்தியாவில போனீங்க ஒரு ஒரு டீ கடைக்கு போனாக்கா ஒரு 10 பேர் வந்து அரசியல் நல்லா கிளிகளையும் கிழிச்சுட்டு இருப்பாங்க.
அது உண்மைதான், இது இவ்வளவு நாள் அங்கெல்லாம் பொறுத்திட்டு இருக்க மாட்டாங்க.
ஆமா
இல்ல, இவ்வளவு நாள் பொறுத்திருந்தாலே அங்க வந்து இவ்வளவு நாள் அங்க பொறுத்துட்டு இருந்தீங்கன்னா அங்க ஏதோ ஒரு உள்ளடி வேலை நடக்குதுன்னு அர்த்தம்.
வாக்கு பெட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க, எதையோ ஒண்ணு மறைச்சி ஓட்டு வெளியில கொண்டு வந்துருவாங்க.
இலங்கையில வந்து இவ்வளவு மோசம்னு சொல்ல மாட்டேன், எனக்கு என்ன புரியலன்னு சொன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள ஜனத்தொகை கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆக விகிதாச்சாரம், ஓட்டு அளிப்பு விகிதாச்சாரமும் அதே அளவு ஜனத்தொகையா தான் இருக்கணும். ஆனா அங்க ஒரு இரவுலயே முடிவு தெரிஞ்சிடும். இந்த ஊர்ல
என்றாங்க
எப்படிங்க
நினைக்கிறேன்.
ஆமா, அந்த பிரெஃபரன்ஷியல் சிஸ்டம் அது கொஞ்சம் கடினம், அது எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ஆனா என்ன முக்கியமா என்ன படுதுன்னாக்கா, இவ்வளவு ரெண்டு வாரத்துக்கு மேல ஆச்சு, ஒரு முடிவு இல்ல, ஆனா மக்கள் இருந்த ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது, ஒரு ஈடுபாடு கிடையாது. ராமன் ஆண்டாயினா ராமன் ஆண்டாயினான்ற தொகையில ஓடிக்கிட்டு இருக்கு.
ஆமா,
அப்படின்னு இல்ல, அதாவது வந்து இங்க ஒரு மெஜாரிட்டி உள்ள அரசாங்கம் நியமிக்கப்படும் தெரிஞ்ச அன்னைக்கே அந்த முடிவு தெரிய வருது. அதாவது இப்ப கடந்த தேர்தல் 2013 லிபரல் கட்சி வெற்றி பெறுவது, 90 சீட்டுகள் கிடைக்கிற அன்னைக்கு இரவே தெரிஞ்சிருது. அவங்க தான் வெற்றி அடைகிறாங்க, அவங்க தான் அது உடனடியாகவே அந்த முடிவு மக்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஆனா 2010, 2016 தேர்தலில் மட்டுக்கு மட்டும் ஓட்டு வர்ற நேரம், சீட்டு வர்ற நேரம், அதுதான் லேட் ஆகிட்டு இருக்குது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. தேர்தல் முறையில் ஆஸ்திரேலியாவுக்கும் பிற நாடுகளுக்கும் இருக்கின்ற ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன என்பது குறித்த பரிமாற்றம் நிகழ்ச்சியை நாம் கேட்டுக்கொண்டுள்ளோம். தேர்தல் ஆணையம் வந்து காசு கொடுக்கறது பத்தி என்ன நினைக்கிறீங்க? கட்சிகளுக்கு, கட்சிகள் உங்களுக்கு இல்லைங்க, கட்சிகளுக்கு
காசு கொடுத்து மக்கள் அரசாங்கம் மூலமா காசு கொடுத்து ஒரு ஒரு கட்டுப்பாடோட நடந்தாக்கா அது ஜனநாயகத்துக்கு தோதாகும். இப்ப வந்து டேர்ன்பால் பாத்தீங்களாக்கா, அவரு $1 மில்லியன் கொடுத்து அவரோட கேம்பெயின ஓட்டிக்கிட்டார். அப்ப ஏழை எப்படி எப்படி செய்ய முடியும்? அதுல ஜனநாயக தட்டு தவிக்குது இல்ல.
இந்தியாலயம் தான் ஓட்டு போடுறவங்களுக்கு ஃப்ரீயா மிக்ஸி கொடுக்கறோம், கிரைண்டர் கொடுக்கறோம்,
அது தெரியும். அதுக்காக அந்த ஜெயநாயகன் சொல்லிட முடியாது.
தமிழ்ல ஒரு அழகான புது வார்த்தையை கண்டுபிடிச்சு, பணநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு.
இதை விட மோசம் மலேசியாவில். மலேசியாவில அந்த வெளிநாட்டுல இருந்து மலேசியாவுக்கு வர்றவங்க, பங்களாதேஷ், இந்தோனேஷியா இருந்து வர்றவங்களுக்கு கூப்பிட்டு அங்க ஐடென்டிட்டி கார்டுன்னு இருக்குது, அதாவது பிரஜி ஆக்கிட்டுருவாங்க. பிரிஜி ஆக்கிட்டு நான் பிரஜி உன்னை பிரஜி ஆக்குறேன், ஆனா இனி இந்த கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி இப்ப 3 மில்லியன் மக்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. சமீபத்துல போன மாசம்
இங்க வாக்களிக்க நீங்க வாக்குச்சாவடி போற நேரம் உங்ககிட்ட ஐடி கேக்குறது இல்ல, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க?
ஒரு நம்பிக்கை தான்.
என்ன நம்பிக்கை?
ஒரு தடவை ஓட் பழிக்கிறதுக்கே கட்டாயப்படுத்த வேண்டி இருக்கு உங்களை சட்டம் போட்டு. நீங்க இதுக்கு மேல கள்ள ஓட்டு போடுறதுக்காக வர போறீங்கன்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. பொதுவாவே இங்க ஐடென்டி கார்டு செக் பண்றது இல்ல. நம்ம
பிரிஸ்பேன்ல செக்
பண்ணாங்க போல தெரியுது.
யார் சரதா கள்ள ஓட்டு
போடுவாங்கன்னா ஜூலை 2 போகல, June 22 போட்டேன்
அந்த தேதியில போட்டா செக் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். முன்னுக்கு பண்ணும்போது செக் பண்ணிருப்பாங்க.
இப்ப எத்தனோ வருஷமா இங்க ஓட்டு போட்டு இருக்கோம், ஒரு தடவை கூட அவங்க ஐடி செக் பண்ணல.
எலக்ட்ரானிக் வழியாக ஓட்டு போடலாம் அப்படின்னு கொண்டு வரலாம் அப்படின்னு லிபரலும் லேபரும் சொல்றாங்க. உங்க என்ன என்ன அதை பத்தி?
என்னுடைய அபிப்பிராயம் அது நல்ல வரவேற்கத்தக்கது. அது ஒண்ணு, ஏன்னா இந்த வாக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் வாக்களிக்கிறதுக்கு அப்படி கொண்டு வந்தாங்கன்னா. ரெண்டாவது, துல்லியமான முடிவு கூடிய விரைவில் வெளிவரும்.
நிச்சயமா வந்து இதுல வந்து வரவேற்பத்தக்கதுதான். ஆனா வந்து இந்த பேப்பர்ல ஓட்டு போடுறது வந்து ஒரு ஒரு பூர்வீகம் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் நான் அதை பாக்குறேன். நான் இது வந்து ஒரு, ஏன்னா இன்னைக்கு வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா 20-30 விழுக்காடு ஓட்டு வந்து அவங்களுடைய வாக்குகள் முக்கியமானது. அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து இ ஓட்டிங் பண்ணும்போது எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து அந்த நம்பகத்தன்மை, இது சரியா போகுமா, நம்ம இந்த ஓட்டு வந்து நம்ம கரெக்டா எடுத்துப்பாங்களா, நம்ம போடும்போது அங்க ரிஜிஸ்டர் ஆகும்போது மாத்தியிருமாங்கிற ஒரு ஒரு கவலைகள் அவங்களுக்கு இருக்குதான் நான் பாக்குறேன் நான். ஏன்னா இதே வந்து இந்தியாவில வந்து அந்த அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது நிறைய பேருக்கு அந்த சந்தேகங்கள் இன்னைக்கும் அந்த சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்குது.
தேர்தல் சின்னம் கிடையாது இல்லைங்க நம்ம ஊர்ல வந்து எல்லா கட்சிகளுக்கும் இல்ல எல்லா வேட்பாளருக்கும் ஒரு தேர்தல் சின்னம் வந்து கட்டாயம் இல்லையா?
சின்னம்ன்றது படிக்க தெரியாதவங்களுக்கு சின்னம் பார்த்து ஓட்டு போடுறதுக்கு வசதியா இருக்குன்றதா சின்னம் கொண்டு வராங்க. இங்க உள்ளவங்களுக்கு இல்ல நிறைய பேருக்கு எல்லாத்துக்குமே படிக்க தெரியுமே, சோ சின்னம் தேவையில்லை.
இங்க வந்து வர வர சுயேட்சை வேட்பாளர்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே போகுது. அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, சுயேட்சை வேட்பாளர்கள் அதாவது குறிப்பாக இம்மிகிரண்ட்ஸ் மாதிரியான சில கம்யூனிட்டிகள்ல இருந்து சுயேட்சை வேட்பாளர்களை களம் இறக்கி சில குறிப்பிட்ட கட்சிகள் வந்து வெற்றி பெறதுக்கு இதை ஒரு மறைமுகமாக தந்துடும். உதாரணமா இப்ப லேபர் கட்சி வெற்றி பெறக்கூடும் அப்படின்னா அந்த கம்யூனிட்டில இருந்து ஒரு ஆளை இறக்கி விட்டுட்டு இந்த லேபருக்கு ஓட்டு போடுறவங்க வந்து இந்த இவனுக்கு ஓட்டு போட்டுருவோம், அப்ப லேபர் தோத்துருங்கிற கணக்கு.
தெரியலங்க, அப்படியெல்லாம் எனக்கு தோணல. அது உண்மை, அந்த மாதிரி நிறைய பேர் நிக்கிறாங்க. சோ செனட்ல பாத்தீங்கன்னா 37 பேர் நின்னாங்க இந்த வாட்டி. அதுல பல பேர் லிபரலுக்கு அவங்க ஓட்டை ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் தான் கொடுத்தவங்க, அப்ப சில பேர் லேபரை கொடுத்தவங்க. சோ அந்த மாதிரி மறைமுகமா லிபரலுக்கும் லேபருக்கும் ஓட்டு போக சேர்ந்தது உண்மை. அது சருத்து ரீதியில அவசியம் உண்மை.
செனட்னா என்ன, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிகிறது இல்ல நம்ம ஆட்களுக்கு. அதை தாண்டி இந்த கட்சிகளுக்கு முன்வைக்கிற கொள்கைகளை என்னன்னு ரொம்ப சரியா தெரியறது இல்லை. அதுக்கு ஒரு காரணம், நம்ம ஊர் மாதிரியெல்லாம் இங்க ஒரு பொதுக்கூட்டமோ மாநாடோ கொடி ஏத்துறதோ அது மாதிரியான ஒரு தேர்தல் பிரச்சாரம் களகட்டுற மாதிரியான ஒரு இது இல்லாதனால ஆட்களுக்கு என்ன கட்சிகள் சொல்லுதுன்னு தெரியாம போகுது.
காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இவங்க இங்க இரண்டு பெரிய கட்சிகள் மற்ற சுயேட்சைகள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து தேர்தல் அறிக்கைகள் வந்து துண்டு பிரசுரங்கள் மூலமாவோ படங்கள் எல்லாம் போட்டோ வந்து நமக்கு மக்களுக்கு வந்து நேரடியா நம்ம ஊர்ல வந்து கொடுப்பாங்க. நமக்கு வந்து வேற ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு புத்தகங்கள் வந்து சேர்ந்துடும். அப்பப்ப படிச்சு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் அவங்களுடைய திட்டங்கள், இதுதான் அவங்களுடைய கொள்கை சார்ந்த முடிவுகள் அப்படின்னு தெரிய வரும். இங்க எல்லாமே வந்து தொலைக்காட்சியிலையும் காணொலி ரேடியோலையும் இருக்கிறதுனால அவங்க கண்ணு முன்னாடி வந்து ஒரு ஒரு பிசிக்கலான ஒரு ப்ராபர்ட்டி இல்லாதது வந்து ஒரு மிக முக்கியமான காரணம். இன்னைக்கு வரைக்கும் வந்து தொழிலாளர் கட்சிக்கும் லிபரலுக்கும் உள்ள அந்த கொள்கை மாறுபாடு என்ன அப்படிங்கறது வந்து மெடிக்கேர் பிரச்சனை இந்த மாதிரியான எதை வந்து தொலைக்காட்சி அதிகமா பேசுதோ அது மட்டும்தான் மக்களுடைய சாதாரண வெகுசன மக்கள் மத்தியில நிக்கிறத ஒழிய அவங்களுடைய அடிப்படையில இது என்ன மாதிரி மாற்றத்தை இவங்க கொண்டு வர பாக்குறாங்க, இவங்க என்ன கொண்டு வர பாக்குறாங்கன்னு ஒரு ஒரு விழிப்புணர்வு வந்து கிடைக்கிறது இல்ல. இங்க இங்க வந்து
இப்ப இந்தியா இலங்கையை பொறுத்த வரைக்கும் மீடியாவோட பங்களிப்பை விட தனிப்பட்ட நீங்க சொன்ன மாதிரி பிரச்சார கூட்டங்கள்ல பங்களிப்பு இருக்கத்தான் செய்யுது. ஒரு வகையில நல்லதுதான், வன்முறை குறையும், அதால ஒரு பக்கம் அந்த மாதிரி சிக்கல்களுக்கு இடம் இருக்காது. ஆனா மீடியாவோட கை ஓங்குது தேர்தல் நேரத்துல, அவங்களே கிட்டத்தட்ட முடிவு பண்றாங்க மக்கள் யாருக்கு ஓட் பண்ணணும்னு.
ஆனா இங்க ஒரு சரித்திரம் இருக்கு, டவுன் ஹால்ஸ் எல்லாம் பெரிய மீட்டிங் வச்சு இவங்க மக்கள் கிட்ட போய் பேசுறது உண்டு. அப்ப அந்த மக்களுக்கு நேரடி இவங்க பதில் சொல்லிய நிலைமை இருக்கு. இப்ப
இல்ல அப்ப ரெண்டு கட்சிகளுமே ஒரே மேடையில கூட தான் இங்க பேசுறாங்க.
ஆமா, அவங்களுக்கு பெரிய கொள்கை வித்தியாசமே கிடையாது, அதான் பிரச்சனை.
ஆனா இன்னொன்னு, மக்களுக்கும் பெரிய அளவு ஆர்வம் கிடையாது இந்த மாதிரி கூட்டங்களுக்கு எல்லாம் போய் நின்று கட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம். அவங்களும் தொலைக்காட்சியிலையும் வானொலியிலையும் கட்டிட்டு போறதுதான் பிரியப்படுறாங்க.
ஜனநாயகம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இங்க உள்ள தேர்தல் முறை வந்து மக்களின் விருப்பத்தை அதிகமாக பிரதிபலிக்கிற ஒரு ஜனநாயக முறை அப்படின்னு படுதா, அல்லது இந்தியா இலங்கை மலேசியா அது மாதிரி நாடுகள்ல இருக்கிற ஜனநாயக முறை வந்து மக்களின் விருப்பத்தை அதிகமா பிரதிபலிக்கிற மாதிரி படுதா?
இந்தியா இலங்கையை பொறுத்த வரைக்கும் விருப்பத்தை பிரதிபலிக்குது, ஆனா நடைமுறைப்படுத்துது இல்ல. இங்க பிரதிபலிக்கிறது குறைவா இருந்தாலும் நடைமுறைப்படுத்தப்படுது.
இது நான் எப்படி பாக்குறேன்னா, உங்களுக்கு வந்து நீங்க மக்களவை மாநிலங்களவை ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. மாநிலங்களவைக்கான அதிகாரம் மக்களவைக்கான அதிகாரத்தையும் பார்க்கும் பொழுது ரெண்டு அதிகாரம் படைத்தவர்களையும் மக்களை நேரடியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இங்க வந்து உங்க ஜனநாயகப்படி வந்து உரிமை வந்து அதிகமா இருக்கிறத நான் அங்க பாக்குறேன். இந்தியாவில பாத்தீங்கன்னாக்கும் மக்களவை உறுப்பினர் நம்ம தேர்ந்தெடுத்துருவோம், மக்களவை உறுப்பினர்களுக்கு நிகரான அதிகாரம் உள்ள மாநிலங்களவை இங்க உள்ள சட்டசபை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த சட்டசபை உறுப்பினர்கள் வந்து நமக்கு பிடிக்காத ஒரு விரும்பாத ஒரு கட்சி வந்து அதிகப்படியான உறுப்பினர்கள் வச்சிருந்துச்சுன்னா அவங்களுடைய மெம்பர்ஸ் தான் அங்க அதிகமா போவாங்க. இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய மிகப்பெரிய சிக்கலே அவங்களுடைய சில விஷயங்களை பண்ண முடியாத காரணமே அவங்களுக்கு வந்து மாநிலங்களவையில் மெஜாரிட்டி இல்லாத ஒரு காலகட்டம். ஆனா வெகுஜன மக்கள் வந்து பாரதிய ஜனதாக்கு ஓட்டு போட்டும் அவங்களால நினைச்ச சில விஷயங்களை பண்ண முடியாத காரணம் இந்த மாதிரியான ஒரு முறை இருக்கிறதுனாலதான்.
முக்காவாசி கட்சிகளும் முக்காவாசி அரசாங்கங்களும் பணக்கார வர்க்கத்தை தான் சார்ந்து செய்யறாங்க. ஏன்னா அவங்க எலெக்ஷனுக்கு அவங்க காசு கொடுக்கறாங்க. அப்ப அவன் சொல்றதான் இவங்க செய்யணும், எப்படி அது ஜனநாயகமாகும்? அதான் அந்த கேள்வியை நம்ம கேட்கட்டும். இந்த முறையும் பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த முறை. அந்த பிரிட்டிஷ்கார இது கொண்டு வந்தா காலனித்துவம் எப்படி அவங்க நிலை நிறுத்த முடியும்ன்றத வச்சு அந்த அந்த நாட்டுகள்ல அவனுக்கு விருப்பப்பட்டவங்களை பதவியில் வைக்க ஏற்பட்ட ஒரு சிஸ்டம். இது ஜனநாயகம் நான் ஒத்துக்க மாட்டேன்.
இந்தியாலேயே வந்து உங்களுக்கு ஜனநாயகம்னு சொல்ல முடியாதுங்க. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. நம்மள ஓட்டு போட வைக்கிறது வந்து நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் அவங்க ஓட்டு போட முடியாது. காசை கொடுத்துதான் ஓட்டை வாங்க வைக்கிறாங்க. காசை வாங்கிட்டு இவங்க கிட்ட காசை வாங்கிட்டோமே இவங்க கிட்ட ஓட்டு போடணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வருது.
நல்ல ஜனநாயகம்
மிக்க நன்றி
ரைசல்.